ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைக்கு இன்றைய காணொலியில் வந்து நம்ம பகவத்கீதை 1வது அத்தியாயம் 36வது ஸ்லோகம் இன்றைக்கி நம்ம படிக்க இருக்கிறோம். 1வது அத்தியாயம் 36வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. நாராயண நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயந்திரயே நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகுதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நேஷ்டிகி. பாவமேவாஸ்ரயே தஸ்மான் ஹத்வைதான் ஆததாயினஹ தஸ்மான் நாகா வயம் ஹந்து தாதுராஷ்டான் சபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகீனஹ ஸ்யாம மாதவா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஜெய். இத்தகைய அக்கிரமக்காரர்களை கொள்வதால் நமக்கு பாவமே வந்து சேரும். எனவே திருதராஷ்டிரன் மான்களையும் நமது நண்பர்களையும் கொள்ளுதல் நமக்கு சரியானதல்ல. அதிர்ஷ்ட தேவதையின் கணவரே கிருஷ்ணரே, நமது சொந்த உறவினரை கொலை செய்துவிட்டு நாம் எவ்வாறு மகிழ்ச்சி அடைய முடியும்? இதனால் நமக்கு என்ன லாபம்? பொருளுரை. வேத விதிகளின்படி அக்கிரமக்காரர்கள் 6 வகையினர். விஷம் கொடுப்பவர், வீட்டுக்கு நெருப்பு வைப்பவர், பயங்கரமான ஆயுதங்களால் தாக்குபவர், செல்வத்தை கொள்ளையடிப்பவர், பிறர் நிலத்தை ஆக்கிரமிப்பவர், பிறர் மனைவியை கடத்தி செல்பவர். இந்த அக்கிரமக்காரர்களை உடனே கொள்ளலாம், அதனால் பாவம் ஏதும் இல்லை. இவ்வாறு அக்கிரமக்காரர்களை கொள்ளுதல் எல்லா சாதாரண மனிதர்களுக்கும் பொருந்தும். ஆனால் அர்ஜுனன் சாதாரண மனிதன் அல்ல. அவன் குணத்தால் சாதுவாக இருந்ததால் அவர்களிடம் நற்குணங்களோடு உறவு கொள்ள நினைத்தான். இருப்பினும் இவ்வாறான சாதுத்தனம் ஒரு சத்திரியனுக்குரியதல்ல. ஆட்சியில் இருக்கும் பொறுப்பான மனிதன் சாதுவின் குணங்களுடன் இருக்க வேண்டும் என்ற போதிலும் கோழையாக இருக்கக்கூடாது. உதாரணமாக பகவான் ராமரிடம் சாதுவின் குணங்கள் பொதிந்திருந்த காரணத்தினால் இன்று மக்கள் அவரது அரசாங்கத்தில் ராமராஜ்யத்தில் வாழ விரும்புகின்றனர். ஆனால் பகவான் ராமர் ஒருபோதும் கோழைத்தனத்தை காட்டவில்லை. ராமரின் மனைவி சீதையை கடத்தி சென்ற ராவணன் அவருக்கு அக்கிரம் இழைத்தவனானான். அதனால் அவர் அவனுக்கு உலக சரித்திரத்தில் இணையற்ற தேவையான பாடத்தை நன்கு கற்பித்தார். இருப்பினும் அர்ஜுனனின் விஷயத்தில் அக்கிரமக்காரர்கள் வித்தியாசமானவர்கள். சொந்த பாட்டனர், சொந்த ஆச்சாரியர், நண்பர்கள், மகன்கள், பேரன்கள் முதலியோர் என்பதை கருத வேண்டும். அதனால் அவர்களின் மீதான சாதாரண அக்கிரமக்காரர்களின் மீது தீவிர நடவடிக்கை எடுப்பதைப் போல செயல்படக்கூடாது என்று அர்ஜுனன் எண்ணினான். அதற்கு மேலாக சாதுக்கள் மன்னிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகின்றனர். எந்த அரசியல் அவசர நிலைமையை விட சாதுக்களை பொறுத்தவரையில் இத்தகைய அறிவுரைகளே முக்கியமானவை. அரசியல் காரணங்களுக்காக சொந்த உறவினர்களை கொள்வதை காட்டிலும் நற்குணத்தையும் தர்மத்தையும் அடிப்படையாக கொண்டு அவர்களை மன்னித்து விடுதல் சிறந்தது என்று எண்ணினார் அர்ஜுனன். தற்காலிகமான உடல் சுகத்திற்காக கொலை செய்வதை அவன் லாபம் என்று கருதவில்லை. ராஜ்யங்களும் அவற்றின் பெறப்படும் சுகங்களும் நிலையானவை அல்ல. அவ்வாறு இருக்க உறவினரை கொள்வதன் மூலம் தனது சுய வாழ்க்கைக்கும் நித்திய விடுதலுக்கும் ஏன் ஆபத்தை தேடிக்கொள்ள வேண்டும்? இவ்விஷயத்தில் மாதவ அல்லது அதிர்ஷ்ட தேவதையின் கணவர் என்று கிருஷ்ணரை அர்ஜுனன் அழைப்பதும் மிக முக்கியமானதாகும். அதிர்ஷ்ட தேவதையின் கணவரான அவர் இறுதியில் துரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செயலை செய்யும்படி தன்னை தூண்டக்கூடாது என்று அர்ஜுனன் சுட்டிக்காட்ட விரும்பினார். கிருஷ்ணரோ யாருக்குமே துரதிர்ஷ்டத்தை கொடுப்பவர் அல்ல என்பதால் அவரது பக்தர்கள் விஷயத்தில் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஓம் தத்சத். ஓம் அக்யான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்சுரு மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமீதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே குரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பாவமேவாஸ்ரயே தஸ்மான் ஹத்வைத்வானாததாயினஹ தஸ்மான் நாகா வயம் ஹந்தும் தாதுராஷ்டான் சபாந்தவான் சஜனம் ஹி கதம் ஹத்வா சுகீனஹ ஸ்யாம மாதவஹ. இத்தகைய அக்கிரமக்காரர்களை கொள்வதால் நமக்கு பாவமே வந்து சேரும். எனவே திருதராஷ்டிரன் மான்களையும் நமது நண்பர்களையும் கொள்ளுதல் நமக்கு சரியானதல்ல. அதிர்ஷ்ட தேவதையின் கணவரே கிருஷ்ணரே, நமது சொந்த உறவினரை கொலை செய்துவிட்டு நாம் எவ்வாறு மகிழ்ச்சி அடைய முடியும்? இதனால் நமக்கு என்ன லாபம்? ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்கே நம்ம கடந்த காணொலியில் பார்த்தோம், அர்ஜுனன் வந்து ரொம்ப மன கிளேசம் ஆயிட்டார். அந்த எதிர்த்தரப்புல இருக்கிற தன்னுடைய பாட்டனார், ஆன்மீக தன்னுடைய குரு, பின்ன அங்க இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் பார்த்தவொடனே அர்ஜுனன் வந்து அவர் உடல்லாம் நடுங்கி வாயெல்லாம் வறண்டு போய் தொண்டையெல்லாம் வறண்டு மயங்கி அழக்கூடிய நிலையில தன்னுடைய காந்திபத்தை கீழே வச்சுட்டு அவர் வந்து யுத்தம் செய்ய மறுக்கிறார். ரொம்ப கவலையில அங்க அப்படி உட்கார்ந்துறார். ஸோ இது வந்து அர்ஜுனன் வந்து இந்த ஒரு ரொம்ப ஒரு மன அழுத்தம், மன உளைச்சல் அவருக்கு ஏற்பட்டது இந்த யுத்த காலத்தில் இருக்கிற தன்னுடைய உறவினர்களின் நண்பர்களையும் பார்த்த உடனே. அதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரத்துல பேசுறாரு, வாதம் செய்யறாருன்னு சொல்லலாம். ஏன்னா அர்ஜுனனும் கிருஷ்ணரும் நண்பர்களா இருக்கிறதுனால கிருஷ்ணர்கிட்ட வந்து அர்ஜுனன் வாதம் செய்யறாரு, இந்த யுத்தம் வந்து தர்மம் இல்லை. ஏன்னா இந்த அர்ஜுனனுடைய வாதம் வந்து சொந்த அடிப்படையிலும் கிடையாது. அவர் வந்து இதை வந்து சாஸ்திரங்கள் ரீதியா, சாஸ்திரங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படிங்கறத எடுத்து முன்வைத்து அதன் மூலமா அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட வாதம் செய்யறாரு, இந்த யுத்தம் வந்து தர்மம் இல்லை, இது வந்து நிறைய பேர் கொள்றதுனால நமக்கு பாவம் தான் வந்து சேரும், இந்த யுத்தத்துல நிறைய பேர் இறந்து போனா அந்த பாவம் தான் என்ன வந்து சேரும், அப்புறம் உறவினர்களுக்குள்ளதான் நமக்கு என்ன லாபம், அவங்க இறந்தா நான் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம், இதனால எனக்கு என்ன சுகம் கிடைக்க போகுதுன்னு அதனால நான் வந்து இந்த யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆர்கியூ பண்றார், வாதம் செய்யறார். அப்படி செய்யக்கூடிய வாதத்துலதான் இங்க சொல்ற வாதம் அக்கிரமக்காரர்களை கொள்வதால் நமக்கு என்ன, நமக்கு பாவமே வந்து சேரும். ஒருத்தன் தவறு செய்யறான்னா அவனை தண்டிக்கும் போது அதோடைய பாவம் அவருடைய கர்ம வழியும் நமக்கு வரும் அப்படின்னு அர்ஜுனன் நினைக்கிறார். அது மட்டும் இல்ல, திருதராஷ்டிரன் மகளை கொள்வது சரியானதல்ல, ஏன்னா அவங்க எல்லாம் உறவினர்களா இருக்கிறதுனால அவங்களை கொள்றது சரியில்லை அப்படின்னு இங்க வந்து அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட வாதாடுறாரு. சரி, இங்க நம்ம முக்கியமான விஷயம் பார்க்கும்போது ஆததாயின அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப கொடூரமான செயல்கள், அக்கிரமங்களை செய்யக்கூடியவங்களதான் ஆததாயினுங்கிற வார்த்தை குறிக்குது. அப்ப ரொம்ப கொடூரமான பாவ செயல் வந்து ஆறு செயலை வந்து பொருளுரையில பிரபுபாதர் நமக்கு சுட்டி காண்கிறார். அதாவது விஷம் கொடுக்கிறவங்க, வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறவங்க, பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு தாக்குறவங்க, செல்வத்தை கொள்ளையடிக்கிறவங்க, பிறர் நிலத்தை அபகரிக்கிறவங்க, பிறர் மனைவியை கடத்தி செல்றவங்க, இந்த ஆறு விதமான செயல்களை பண்றவங்கள அக்கிரமக்காரர்கள், மிக பயங்கரமான பிராவிகள்னு சொல்லலாம். அவங்கள வந்து கொள்றதுல தப்பே இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இந்த ஆறு செயல்களையும் வந்து துரியோதனாதிகள் அதாவது கௌரவர்கள் வந்து பாண்டவர்களுக்கு இழைத்தாங்க. அது நம்ம மகாபாரதத்துல பார்க்கலாம். மகாபாரதத்துல வந்து இந்த ஆறு செயல்களும் வந்து மிக பாதகமான பாவகரமான செயல்களை வந்து கௌரவர்கள் துரியோதனன் தலைமையில் இருக்கிற கௌரவர்கள் வந்து பாண்டவர்கள் கிடைச்சாங்க. இதுல முதல்ல சொல்றது விஷம் வச்சு கொள்றது. ஒரு சமயம் வந்து துரியோதனன் வந்து பீமன் மேல உள்ள பொறாமையினால பீமனை கொள்றதுக்காக அவங்க கங்கையில குளிக்கிறதுக்காக அழைச்சிட்டு போயிட்டு அங்க சாப்பாட்டுல வந்து பீமனுக்கு விஷத்தை கலந்து கொடுத்துருவாங்க. விஷம் கலந்து கொடுத்து பீமன் இறந்து போகட்டும் அப்படின்னு. பீமனுக்கு வந்து சாப்பாட்டுல விஷத்தை கலந்து கொடுத்து அவனை தூக்கி, அவன் மயக்கமானதை அவனை தூக்கி கங்கையில போட்டுடுறாங்க, கங்கையில தூக்கி போட்டுடுறாங்க. அவன் ஒளிஞ்சாயினி, இனி அவன் வந்து நமக்கு வந்து அவன் இன்னும் கிடையாது அப்படின்னு அவன் மேல பீமன் மேல உள்ள பொறாமையினால துரியோதனன் அவனுக்கு விஷம் வச்சு அவனை தூக்கி கங்கையில போட்டுறாரு. ஆனா பகவானுடைய கிருபையினால, கிருஷ்ணாவுடைய கிருபையினால என்ன ஆயிடுச்சுன்னா, பீமன் அந்த கங்கையை அடியில போய் ஆழ்ந்த அந்த நதியின் ஆழ்ந்த பகுதியில, இன்னும் ஆழமான பகுதியில போய் அங்குள்ள ஏரியில வந்து நாக லோகத்துல உள்ளவங்க வாழ்றாங்க. அந்த நாக லோகத்துல உள்ளவங்க வாழ்றவங்க வந்து பீமனுக்கு விஷம் கொடுக்கறது, அந்த ஏற்கனவே விஷம் சாப்பிட்டுருந்ததுனால இந்த விஷம் செய்து அதை சமன் செய்து அவன் இன்னும் கூடுதலான சக்தி உள்ள ஒரு நபராக ஆக்கி அவர் வெளியே வர்றார். ஸோ இது வந்து ஒரு வகையில் பார்க்கும்போது இது மகா பாதகமான செயல், அவனுக்கு விஷம் கொடுத்தது. ஆனால் கிருஷ்ணருடைய கருணையால் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த விஷமே அவனுக்கு வந்து இன்னும் சத்தான உள்ள மிக பலசாலியாக அவன் வந்து உருவாக்கிடுச்சு. ரெண்டாவது, அவங்க வீட்டுக்கு நெருப்பு வச்சாங்க, அவங்கள வந்து வர்ணவாடாங்கிற இடத்துல தங்க வச்சு அவங்களுக்கு வந்து வேணுமே அரக்கு மாளிகை, எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களால் ஒரு மாளிகை அமைச்சு அவங்கள வந்து குடும்பத்தோட நெருப்பு வச்சு கொளுத்திடணுங்கிறது அவங்களுடைய திட்டம். ஸோ இந்த காரியத்தை வந்து துரியோதனன் செய்தாரு. ஆனால் பகவானுடைய கிருபையினால விதுரர் மூலமா அந்த செய்தி அவங்களுக்கு கிடைக்கப்பட்டு அவங்க அதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு தாக்குறது, அவங்களுடைய யுத்தத்திலையும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மகாரதர்கள் பீஷ்மர், துரோணர், கர்ணன், கிருபாச்சாரியர், அஸ்வத்தாமன் இவங்கெல்லாம் வந்து பயங்கரமான அஸ்திரங்களாக வச்சுருக்காங்க. ஸோ அதை கொண்டு வந்து அவங்களோட யுத்தம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் செல்வத்தை கொள்ளையடித்தாங்க, அவங்களை வந்து சூதாட்டத்தில் வர வச்சு பாண்டவர்களை சூதாட்டத்தில் அழைச்சி அவங்களை ஏமாற்றி அவங்களோட முழு செல்வத்தையும் அபகரிச்சுக்கிட்டாங்க. அவங்க நிலத்தையும் அபகரிச்சாங்க. இப்படி அவங்ககிட்ட உள்ளதெல்லாம் அபகரிச்சது மட்டும் இல்லாம அவங்களுடைய மனைவியான திரௌபதியை வந்து மானபங்கம் செய்தாங்க. அந்த சபையில வர வச்சு அவங்க வந்து அவமானப்படுத்தினாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்க்கும் போது மிக பயங்கரமான ஒரு பாவகாரியமான செயல்கள். இப்படி இவங்க செயல் பண்ணியிருக்காங்க கௌரவர்கள். துரியோதன தலைமையில் இருக்கிற இந்த இவங்கெல்லாம் வந்து மிக கொடூரமான மிக அரக்கத்தன்மை உள்ள செயல்கள் இதெல்லாம் செய்தாங்க. ஆனாலும் பாண்டவர்கள் வந்து பக்தர்களாக இருந்ததுனால, கிருஷ்ண பக்தராக இருந்ததுனால, குறிப்பாக குந்தி தேவி வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அழகாக இந்த அவங்க இழைத்த குற்றங்கள் எல்லாம் கிருஷ்ணரிடத்தில் பட்டியலிடுறாங்க. கிருஷ்ணர் வந்து மகாபாரத யுத்தம் முடிஞ்சு திரும்பவும் வந்து துவாரைக்கு புறப்படுறாரு ஹஸ்தினாபுரத்துலேருந்து. அப்போ குந்தி மகாராணி கிருஷ்ணரை வழிமறிச்சிடுறாங்க. கிருஷ்ணரை வழிமறிச்சு ரதத்தை பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் எப்படி எங்களை விட்டு போகலாம், நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு, இனி எங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை கிருஷ்ணா நீ எங்களை விட்டு போனால் அடுத்த நிமிஷமே எங்களுக்கு ஆபத்து காத்துட்டு இருக்கு, அதனால் நீங்கள் எங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்னு குந்தி மகாராணி வந்து கிருஷ்ணரிடத்தில் பிரார்த்திக்கிறாங்க. கிருஷ்ணரை வந்து போக விடாமல் அவர் தங்கக்கூடிய இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்போ குந்தி மகாராணிய பிரார்த்தனையில் இந்த அவங்க எழுத்த குற்றங்கள்லாம் விஷயான் மகாக்னி புருஷாத தர்சனாத் அசத் சபாய வனவாச கர்கிச்சித், விஷம் வச்சு கொல்ல பார்த்தாங்க, வீட்டுக்கு நெருப்பு வச்சாங்க, உண்மை இல்லாத சபை அசத்தியம் சத்தியம் இல்லாத அசத் சபையில் வந்து அவமானப்படுத்தப்பட்டாங்க, இப்படி அவங்க பட்ட எண்ணங்கள்லாம் வந்து குந்தி தேவி பட்டியலிடுறாங்க. ஆனால் இந்த ஒவ்வொரு சமயத்திலும் வந்து நீங்கள் எங்களை காப்பாத்தினீங்க, நீங்கள் எங்களுக்கு வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணீங்க, உங்களுடைய கருணை எனக்கு கொடுத்தீங்க, எங்களுக்கு கொடுத்தீங்க, நீங்கள் இருந்ததுனால தான் இந்த கஷ்டங்கள் இருந்தெல்லாம் நாங்கள் தப்பிச்சோம், எங்கள் குழந்தைங்க வந்து தப்பிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு குந்தி தேவி பிரார்த்தனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்க, விபத சந்திரதாஸ்தா தத்ர தத்ர ஜெகத்குரு பவதோ தர்சனம் ஜா புனர்பாவ தர்சனம். குந்தி தேவி ரொம்ப அழகாக பிரார்த்தனை பண்ணுறாங்க. கிருஷ்ண குந்தி தேவி ஒரு தூய பக்தியாக இருக்கிறதுனால அவங்க வந்து கிருஷ்ணரிடத்தில் அவங்க அழியணும்னு பிரார்த்திக்கல. கிருஷ்ணா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய கொடுமை பண்ணியிருக்காங்க, அவங்களை அழிஞ்சு போகணும், அவங்கள கொண்டுருங்க, நீங்கள் அவங்களை அழிச்சிருங்க, அவங்க உயிரோடு இருக்கக்கூடாது அப்படி பிரார்த்தனை பண்ணல. குந்தி தேவி எப்படி பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னா அந்த கஷ்டங்கள்லாம் திரும்ப திரும்ப ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க. நாங்கள் என்னெல்லாம் கஷ்டங்களை சந்தித்தோமோ அதெல்லாம் திரும்ப திரும்ப வரணும், ஏன்னா அப்படி கஷ்டங்கள்லாம் திரும்ப திரும்ப வரும்போது அவங்க பகவானை தரிசிக்கிறாங்க, பகவான் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க, பகவான் அவங்களுக்கு முழு கருணை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ பகவானை தரிசிக்கும் போது எங்களுக்கு நாங்கள் வந்து பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபடுறோம், அப்புனர்பாவ தர்சனம் திரும்பவும் மறுபிறவி நாங்கள் சந்திக்க போகிறதில்ல அப்படின்னு குந்தி தேவி பகவான் இடத்துல பிரார்த்திக்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு வைஷ்ணவருடைய குணம். ஒரு வைஷ்ணவர் வந்து என்றைக்குமே வந்து அடுத்தவங்களை துன்புறுத்தணும்னோ இல்லை அடுத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னோ இல்லை அடுத்தவங்களை தண்டிக்கணும்னோ விரும்புறதில்ல. அவங்க வந்து அதே சமயம் தனக்கு ஏற்பட்ட இன்னல்களை வந்து பகவானுடைய கருணையை ஏற்றுக்கிறாங்க. இதான் பாகவத் ரொம்ப அழகாக சொல்லுது, யார் ஒருத்தர் வந்து கஷ்டம் வரும்போது தத்தே அனுக்கம்போ சுசமீக்ஷமானும் புஞ்சானேவாம் கிருதந்தி பாகம், எப்போ ஒருத்தனுக்கு ஒரு பக்தனு வந்து கஷ்டம் ஏற்படுதோ அது வந்து பகவான் மேலே குறை சொல்லாமல் யாரையும் குறை சொல்லாமல் அந்த கஷ்டத்தை வந்து தன்னுடைய தன் மேலே அந்த பழியை போட்டுக்குவார். அவர் வந்து தனக்கு ஏற்பட்ட கஷ்டம் வந்து தன்னுடைய தன் முன்ஜென்மத்தில் செய்த பாவத்தினால் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை அவர் வந்து அவருடைய கர்ம வினையாக இருக்கலாம் அப்படி எடுத்துக்கிட்டு அந்த கஷ்டங்களை வந்து பொறுத்துக்கொள்கிறாரு அப்படின்னும், தனக்கு சந்தோஷம் வரும்போது அது பகவானை கருணையாக ஏற்றுக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து வைகுண்டத்தில் நுழைய தகுதி பெற்றவர் அப்படின்னு பாகவதம் சொல்லுது. யார் ஒருத்தர் வந்து தனக்கு ஏற்பட கஷ்டங்களை வந்து சகிச்சுக்கிறாங்களோ பொறுத்துட்டு பக்தி தொண்டு தொடர்ந்து செய்கிறாங்களோ அவங்க வந்து வைகுண்டத்தில் நுழைய தகுதி பெற்றவங்க. அவங்க ஒருபோதும் பகவானையோ இல்லை மற்றவர்களையோ நிந்திக்கிறதில்ல, இவங்களால தான் நடந்தது பகவானால தான் நடந்தது அப்படி இல்லாமல் பழியை தன்மையில ஏற்றுக்கிறாங்க. அந்த மாதிரி பக்தர்கள் நிறைய பேர் நம்ம பாகவதத்தில் பார்க்க முடியும். சித்திரகேது மகாராஜ், கஜேந்திரன் அதாவது இந்திரதுண்ட மகாராஜ், இவங்கெல்லாம் வந்து நிறைய தவறே இல்லாமல் கூட அவங்க தண்டிக்கப்பட்டாங்க, அப்போ கூட அவங்க வந்து அது பகவானுடைய கருணையை ஏற்றுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க இன்றளவும் வந்து மிக உயர்ந்த பக்தர்களாக பேசப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரி பாண்டவர்களுக்கு ஏற்பட்டக்கூடிய அந்த அநீதியானது வந்து பாண்டவர்களுக்கு ஏற்பட்டக்கூடிய அநீதி வந்து மிக கொடூரமான பாவகாரியங்கள். அதே குந்தி தேவி வந்து அவங்க மேலே குறை சொல்லாமல் அதை வந்து தன் மேலே அந்த தன்னுடைய திரும்ப திரும்ப அந்த கஷ்டங்கள் ஏற்படணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் நம்ம வந்து பக்தி தொண்டில் அவ்வளோ பக்குவமாக இல்லாததுனால நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒரு சின்ன கஷ்டம் ஏற்படும் போது ஒரு சின்ன துன்பங்கள் ஏற்படும் போது நம்ம வந்து பக்தி தொண்டிலேருந்து விலகிடுறோம், இல்லாட்டி பகவானை நிந்திக்கிறோம், இல்லை பக்தர்களை குறை சொல்கிறோம். ஸோ இந்த குணம் வந்து ஒரு வைஷ்ணவனுக்கு உண்டான குணம் இல்லை. அப்போ ஒரு வைஷ்ணவர் வந்து மிகவும் கருணை உள்ளவராகவும் மிகவும் நிரக்கு உள்ளவராக இருக்கணும். அப்போ அந்த குணங்களை வந்து நம்ம வந்து அர்ஜுன் இடத்துலையும் பாண்டவர் இடத்துலையும் பார்க்க முடியுது. குந்தி தேவி இடத்துல பார்க்க முடியுது. அவங்க வந்து மன்னிக்கணும் அப்படின்னு மன்னிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு வைஷ்ணவருக்கு உண்டான குணம். இதே மாதிரி தான் நடந்தது திரௌபதி அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் வந்து பாண்டவருடைய குழந்தைங்க அஞ்சு பேர் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் வந்து அவங்க தூங்கத்தில் இருக்கும்போது கொண்டுடுறான், அவங்க அஞ்சு குழந்தைகளையும் கொண்டுடுறாங்க. இப்போ அஸ்வத்தாமன் ஒரு பிராமணனாக இருந்து கூட அவனுடைய பிராமண தகுதியிலேருந்து ஏறி கீழே விழுந்துடுறான். அவன் வந்து ஒரு பிராமணனாக கூட செயல்படல, ஒரு ஒரு கீழலையான ஒரு ஒரு பாவி, ஒரு ஒரு துஷ்டகாரியமான துஷ்டத்தனமான ஒரு காரியத்தை செய்த அஸ்வத்தாமன் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படணும், அவனை தண்டிக்கப்படணும். அப்போ அவன் அவன் வந்து திரௌபதி முன்னாடியும் அர்ஜுன் முன்னாடியும் கிருஷ்ணன் நிறுத்தும் போது திரௌபதி வந்து அர்ஜுன் இடத்துல சொல்கிறாங்க, இவனை மன்னிச்சிடலாம், ஏன்னா இவன் குரு புத்திரன், இவன் நமக்கு குரு மாதிரி, அதனால் அவனை மன்னிச்சிடலாம். அப்போ தனக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டு கூட திரௌபதி என்ன நினைக்கிறாங்க, அஸ்வத்தாமனை மன்னிக்கணும். இறுதியில் அர்ஜுனனும் அதே நினைக்கிறாங்க. ஸோ இப்படி கிருஷ்ணா வந்து அவனுடைய குணங்களை வந்து எவ்வளவு உன்னதமான குணங்கள் வந்து தன்னுடைய பக்தர்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. இறுதியில் அவனை கொல்லாமல் அவனுக்கு தண்டனை கொடுக்குறாரு பகவான் கிருஷ்ணர், தண்டனை கொடுக்குறாங்க, வேத முறைப்படி அவனை தண்டிக்கிறாங்க. ஸோ இப்படி நம்ம பார்க்கலாம் இந்த சம்பவங்கள் அடுத்தடுத்து பிரார்த்திக்கும் போது குந்தி தேவி ஆகட்டும் திரௌபதி ஆகட்டும் அவங்க எல்லாருமே வந்து மன்னிக்கக்கூடிய குணம் உள்ளவங்களா இருக்காங்க, கருணை உள்ள குணங்களா இருக்காங்க, வைஷ்ணவ குணம். ஸோ ஆனா ஒரு அக்கிரமக்காரர்கள் அநியாயம் செய்யக்கூடியவங்களை தண்டிக்க வேண்டியது ஒரு சத்திரியனுடைய கடமை. இங்க பொருளூர்லயும் பிரபா ரொம்ப அழகா சொல்றார், ஒரு சத்திரியனுடைய கடமை என்னன்னா, அந்த காலத்துல வந்து மன்னர் ஆட்சி இருந்தது. மன்னருடைய ஆட்சி எப்படின்னா, பிராமணர்கள் வந்து மன்னனை தேர்ந்தெடுப்பாங்க. பிராமணர் வந்து கற்றறிந்த பண்டிதர்கள், அவங்க தேர்ந்தெடுக்கிறது மட்டும் இல்லை அவங்க வந்து மன்னர்களை வழி நடத்துவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா வசிஷ்டர் ரகுவம்சத்து மன்னர்களை வழி நடத்தினாரு. அதே போல வந்து சாணக்கிய பண்டிதர் வந்து சந்திரகுப்த மாதிரி வழி நடத்தினாங்க. இப்படி வந்து பிராமணர்கள் வந்து சத்திரியர்களை வழி நடத்துவாங்க. ஏன்னா சத்திரியன் வந்து வீரம் விவேகம் பலம் பொருந்தியவன், ஆனா புத்தி கூர்மையில வந்து பிராமணரோடு ஒரு புத்தி கூர்மை இல்லாதனால பிராமணருடைய வழிகாட்டுதல்ல சத்திரியர்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க. அதனாலதான் அந்த காலத்துல ஒரு பிராமண சத்திரியனுடைய அரசு சபையிலும் ஒரு பிராமணர் இருப்பாரு, அவர் வந்து அவங்கள வழி நடத்துவார், இதுதான் தர்மம், இப்படிதான் செயல்படணும், தர்மத்தின் வழியில செயல்படணும் அப்படின்னு அதோட அவனுக்கு போதிச்சு சட்டத்திட்டங்களை அதாவது வேதத்தில் உள்ள சட்டத்திட்டங்களை போதிச்சு தர்ம முறைப்படி எப்படி நிர்வாகம் செய்யறது அப்படிங்கிறத அந்த மன்னருக்கு போதிக்கிறாங்க. அதுக்கு அந்த மாதிரி குற்றம் இழைக்கிறவங்களையும் மன்னர் வந்து தண்டிக்கிறாங்க. மன்னர் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவங்க தான், மன்னர் வந்து நல்ல விஷ்ணு பக்தர்கள் தான். மன்னர் வந்து விஷ்ணு பக்தராக இருக்கும்போது பிரஜைகளும் ரொம்ப சுலமாக அதை பின்பற்றுவாங்க. ஏன்னா எதா ராஜா ததா பிரஜா, ராஜா வந்து ஒரு விஷ்ணு பக்தனாக இருக்கும்போது பிரஜைகளும் ரொம்ப சுலபமாக அவங்க வந்து கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ண முடிஞ்சுது, அவங்களும் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய முடிஞ்சுது, அவங்களும் வந்து சுலபமாக பகவானை அடைய முடிஞ்சுது. அப்போ அதே சமயம் மன்னர் வந்து ராஜாவோ ஒரு விஷ்ணு பக்தராக இருக்கிறதுனால அவர் வந்து கோழையாக இருப்பார்னு அர்த்தம் இல்லை. உதாரணத்துக்கு பரிஷித் மகாராஜ், பரிஷித் மகாராஜ் வந்து ஒரு விஷ்ணு பக்தர், ஆனால் ஒரு 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 கீழ்நிலையான ஒரு நபன் வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு அயோக்கியன், ஒரு பாவகாரம் செய்யக்கூடியவன், ஒரு பசுவையும் எருதையும் அவன் வந்து துன்புறுத்தும் பொழுது உடனே பரிஷித் மகாராஜ் அவன் தண்டிக்க போறார். அதே போல பிருத்து மகாராஜ், பிருத்து மகாராஜாவுடைய ஆட்சியில வந்து பூமி வந்து எதுவுமே கொடுக்கல ஜனங்களுக்கு. அப்போ பிருத்து மகாராஜ் கோவம் வந்து பூமியை தண்டிக்க போகும்போது பூமாதேவி பிருத்து மகாராஜ் இடத்துல பிரார்த்திக்கிறாங்க, ஜனங்க வந்து யாருமே வந்து சாஸ்திரங்கள் பின்பற்றுறது இல்லை, அயோக்கியர்களாக இருக்காங்க, அதனால தான் அயோக்கியர்கள் நான் எதுவும் கொடுக்க விரும்பலை அப்படின்னு பூமாதேவி சொல்கிறாங்க. தென் பிருத்து மகாராஜாவுடைய ஆட்சியில் வந்து ஜனங்கள்லாம் வந்து நல்வழிப்படுத்தப்பட்டு அவங்க வந்து சாஸ்திர விதிகள் பின்பற்றினதுனால பிருத்து மகாராஜ் ஒரு முன்னதாரமான ஒரு சக்கரவர்த்தியாக இருந்ததுனால பூமி அவங்களுக்கு எல்லாமே கொடுத்தாங்க, நல்ல தானியங்கள் காய்கறிகள் பால் பழம் நல்ல மழை செல்வ செழிப்பு எல்லாமே இருந்தது. அப்போ மன்னர் வந்து ஒரு நேர்மையானவராகவும் நன்னடத்தி உள்ளவராகவும் பகவானுடைய பக்தராகவும் சாஸ்திரங்களை பின்பற்றக்கூடியவராக இருக்கும்போது எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் அங்கே கிடைக்கும். அதே சமயம் தவறு செய்கிறவங்க மன்னருக்கு பயந்துக்குவாங்க, ஏன்னா மன்னர் தண்டிச்சிடுவாரு, மன்னர் வந்து தண்டிச்சிடுவாரு. நம்ம எந்த மாதிரி இடத்துல வாழ்கிறோம், நம்ம பாரத தேசத்தில் எந்த மாதிரி மன்னர்களாக வாழ்ந்தாங்க, மனுநீதி சோழன் மாதிரி மன்னர்கள் வாழ்ந்தாங்க. தன் பையன் வந்து ஒரு கன்று வந்து தேரேற்றி கொண்டதுனால அந்த பசு வந்து அந்த மன்னரிடத்துல முறையிடுறாங்க, உடனே அதே போல தன் பையனுக்கு தண்டனை கொடுக்குறார் மனுநீதி சோழன், தன் பையனை வந்து கீழே அமர்த்தி தேரை அவன் மேலே செலுத்துறார். ஸோ இந்த மாதிரி சிபி சக்கரவர்த்தி மனுநீதி சோழர் இந்த மாதிரி பெரிய பெரிய மன்னர்கள் தசரதர் ஜனகர் அம்பரீஷர் இந்த மாதிரி மிக சிறந்த மன்னர்கள்லாம் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ஜனங்கள் ரொம்ப சுலபமாக வந்து பக்தி தொண்டில் இருந்தாங்க. அதே சமயம் இந்த மாதிரி அக்கிரம செய்கிறவங்களும் பயந்துட்டாங்க. ஏன்னா மன்னர் உடனே தண்டனை கொடுப்பார். அக்கிரமக்காரர்களை உடனே மன்னர் தண்டிக்கிறதுனால அக்கிரமம் செய்யறவங்க குறைஞ்சாங்க, தர்மம் அதிகரிச்சது, அதர்மம் குறைஞ்சது. ஆனா அதே சமயம் வேணன் மகாராஜ் நம்ம பார்க்கலாம் பாகவதத்துல, வேண மகாராஜா வந்து ஒரு அயோக்கியனா இருந்தார். அவர் சாஸ்திர விதியை பின்பற்றல, பிராமண கலாச்சாரத்துக்கு மரியாதை கொடுக்கல, அவர் அயோக்கியரா இருந்தார். இப்ப வேண மகாராஜா வந்து ஒரு அயோக்கியனா இருந்ததுனால ஜனங்களும் அயோக்கியர்கள், திருடர்கள், கொள்ளையர்கள்லாம் அதிகமாயிட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, பிராமணர்கள் வந்து வேண மகாராஜாவை வந்து வதம் செய்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவர் உடல்ல இருந்து பிரது மகாராஜாவை வந்து வர வச்சு அவர் மூலமா வந்து நல்லாட்சி கொடுத்தாங்க. ஸோ இப்படி எந்த மாதிரி மன்னர் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு வேண மகாராஜா உதாரணம், எந்த மாதிரி மன்னர் இருக்கணுங்கிறதுக்கு இவங்கெல்லாம் உதாரணம். இங்கே பொருளூர்லையும் பிரபா ரொம்ப அழகாக சொல்றார், பகவான் ராமச்சந்திரர். ஸோ பகவான் ராமச்சந்திரர் வந்து இந்த உலகத்தை ஆட்சி பண்ணார், அவ்வளோ அற்புதமாக ஆட்சி பண்ணார். அதனால தான் எல்லாருமே ராமராஜ்யம் வேணும்னு விரும்புகிறாங்க. ஏன்னா பகவான் வந்து ரொம்ப நிதானமாக, சாதுவாகவும், ரொம்ப நேர்த்தியாகவும், எல்லாருமே ரொம்ப அன்பாகவும் கருணையாகவும் ஆட்சி பண்ணார். அதுக்காக ராமர் கோழைன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்துல ராமர் வந்து ராவணனை தண்டிக்கவும் செய்தார். ஏன்னா ராவணன் வந்து அயோக்கியத்தனம் செய்ததுனால, அவன் பாவாரிப்பு செய்ததுனால அவனை தண்டிக்கவும் செய்தார். சோ இதுனா ஒரு சத்திரியன், சத்திரியனுடைய கடமை என்னன்னா தவறு இழைக்கிறவங்களை தண்டிக்கணும், அதே சமயத்துல தர்மத்தின் வழியில் நடக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இங்க அர்ஜுனன் வந்து ஒரு சத்திரியராக இருந்ததுனால அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம ஏன் வந்து அவங்களை தண்டிக்கணும், அவங்களை மன்னிச்சு விட்டுறலாம். அது மட்டும் இல்ல, அவங்க எல்லாம் சொந்தக்காரங்களா இருக்காங்க. இப்ப வந்து பார்த்தோம்னா பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியர், தன்னுடைய சகோதரர்கள், மாமன்கள் எல்லாருமே அந்த யுத்த பூமியில இருக்காங்க. அதனால அர்ஜுன் என்ன நினைக்கிறாங்க, இவங்களை மன்னிச்சு விட்டுடலாம், நம்ம சொந்தக்காரங்களா வேற இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால அது வந்து தவறு. என்ன தவறு, குற்றம் செய்யறவங்களை மன்னிக்கிறது ஒரு சத்திரனுக்கு அழகு இல்லை, அவங்களை வந்து தண்டிக்க வேண்டிய சத்திரனுடைய கடமை. அதனாலதான் கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல அர்ஜுன் யுத்தம் பண்ற சொல்றாரு, அர்ஜுனன் வந்து அவங்களை தண்டிக்க சொல்றாரு. இப்போ வந்து உதாரணத்துக்கு அர்ஜுனன் நினைக்கிறாரு நம்ம ஏன் அவங்கள கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம உதாரணத்துக்கு பார்க்கலாம், ராணுவம் இருக்கு. ராணுவம் வந்து எதுக்காக இருக்கு, ராணுவம் வந்து அயோக்கியர்கள், தீவிரவாதிகள், குற்றம் இழைக்கிறவங்க தண்டிக்கிறதுக்காக ராணுவம் இருக்கு. இப்போ ராணுவம் யாருடைய மேற்பார்வையில் இயங்குது, அரசாங்கத்தினுடைய மேற்பார்வையில் இயங்குது. அப்போ ராணுவ வீரர் தன்னுடைய சொந்த முயற்சியில எந்த துப்பாக்கி எடுத்து யாரையும் சொல்றதில்லை, அவர் வந்து அரசாங்கத்துடைய கட்டளைப்படி யாரெல்லாம் வந்து நாட்டுக்கு வந்து அநீதி தர்மம் அதர்மம் செய்யறாங்களோ அவங்கள தான் வந்து சொல்றாங்க. அதே ராணுவ வீரர் வந்து லீவுக்கு தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு துப்பாக்கி எடுத்து பக்கத்து வீட்டுக்காரர் சுட்டா வந்து அரசாங்கம் வந்து அவனுக்கு பதக்கம் கொடுக்காது, அவனை ஜெயிலில் போடும். காரணம் என்னது, அவன் வந்து சட்டத்தை கையில் எடுத்துட்டான், அந்த அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்றான். அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணும்போது தண்டிக்கு போடலாம், அதே சமயம் உயர் அதிகாரியின் கீழ் செயல்படும் போது அது வந்து அவனுக்கு பதக்கம் கிடைக்குது. அந்த மாதிரி தான் இங்கே வந்து தவறு செய்கிறவங்களை தண்டிக்கிறதுங்கிறது வந்து அர்ஜுனனுடைய தனிப்பட்ட முறை கிடையாது. இங்கே பகவானுடைய கட்டளை, பகவான் அதை விரும்புகிறார். அதர்மம் அழிக்கப்படணும், தர்மம் நிலைநாட்டப்படணும், அசுரர்கள் அழிக்கப்படணும், பக்தர்கள் காக்கப்படணும். அப்போ பகவானுடைய கட்டளை வந்து பகவான் இந்த யுத்தத்தை செய்யலான்னு சொல்லும்போது அர்ஜுனன் மறுக்கிறதுங்கிறது வந்து இதுதான் அறியாமை. அறியாமைங்கிறது எங்கே விளையுது, உடல் தளத்தில் விளையுது. தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய நண்பர்கள் நினச்சி அர்ஜுனன் வந்து இதை நிராகரிக்கிறார். அதே மாதிரி அர்ஜுனன் ஒரு சாதுவா இருக்குன்னு நினைக்கிறார், நான் வந்து பேசாம ஒரு சாதுவா இருக்குன்ற நியாயம் போய் சண்டை போட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இது வந்து ஒரு சத்திரியனுக்கு உண்டான அழகு இல்லை அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஒரு பக்தர் வந்து சாதுவா இருக்கலாம், சாது தான், ஒரு விஷ்ணு பக்தர் சாது தான். ஆனா அவர் எப்போ அவருக்கு கோபம் வரும், எப்போ கோபம் வரும், எப்போ ஒரு பக்தன் வந்து அவர் இடத்துல வந்து யாராவது பகவானை அவதூறு பேசுறாங்களோ இல்லை பக்தர்கள் நிந்திக்கிறாங்களோ அப்போ அவன் கோவப்படணும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு அனுமான்ஜி பார்க்கலாம். ஹனுமான்ஜி வந்து ரொம்ப சாது தான், அவர் யார்கிட்டயும் வம்புக்கு போக மாட்டாரு, எந்த சண்டைக்கும் போக மாட்டாரு, எப்பவும் பகவானுடைய நாமத்தை ஜபிச்சுட்டு இருப்பாரு, ரொம்ப அமைதியா இருப்பாரு. சுக்ரீவனுடைய மந்திரியா இருந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாரு, பகவானுடைய கைங்கரியத்தில் ஈடுபடுறாரு. ஆனா அதே சமயம் ஹனுமான் கோவம் வந்து லங்கை எரிச்சார். காரணம் என்னதுன்னா ஹனுமான் வந்து ராவணனுக்கு பாடம் போட்டினாரு, தன்னுடைய மாதா சீதா வந்து ராவணன் தூக்கின்னு வந்தான், அது எவ்வளவு பெரிய பாதகமான செயல். இங்க சொல்றோம் பிறர் மனைவியை தூக்கின்னு வந்தது மிக பாதகமானதுன்னு சொல்றாரு. இங்க இந்த குற்றங்கள் 6 குற்றங்கள்ல ஒன்று. இப்ப அந்த குற்றம் எடுத்த ராவணனுக்கு ஒரு பாடம் போட்டதுக்காக அனுமான் வந்து லங்கையை எரித்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினார். சோ அதனால கோபத்தை வெளிப்படுத்துறது அல்லது தவறு இழைக்கிறவங்க தண்டிக்கிறதுங்கிறது ஒரு சத்திரியனுடைய கடமை, அதை வந்து செய்யணும். அதை செய்யாம விட்டா அவனுடைய தர்மத்திலிருந்து விலகியவனாம். இது செயலில தான் அர்ஜுனனுக்கு இழுக்க ஏற்படும். ஆனா அர்ஜுனன் வந்து தன்னுடைய குடும்ப பற்றுதலால அவன் அதை வந்து செய்ய மறுக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் தன் கிருஷ்ண பக்தங்கிறதுனால நான் சாதுவாகவே இருக்கலாம்னு நினைக்கிறார். சோ அதனால அவர் இந்த யுத்தத்தை வந்து நிராகரிக்கிறார். பட் ஃபேக்ட் என்னன்னா இங்க வந்து கிருஷ்ணா வந்து இந்த யுத்தம் வந்து அர்ஜுனன் வந்து செயல்பட்டு அதன் மூலமா திரும்பவும் நல்ல ஆட்சி ஏற்படுத்தப்படணும் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணருடைய விருப்பம். இப்போ கலியுகத்தில் என்ன ஆயிடுச்சு, வேத காலத்தில் மன்னர் ஆட்சி இருந்ததுனால தவறு செய்யணும்னு பயந்துட்டு இருந்தாங்க. கலியுகத்தில் வந்து மக்களே வந்து தலைவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்களுக்கு போதுமான அறிவு இல்லாதனால மக்கள் வந்து கலியுகத்தில் சாஸ்திரம் படிக்காமல் இருக்காங்க, சாஸ்திர அறிவு இல்லை. ஸோ சாஸ்திர அறிவு இல்லாத மக்கள் வந்து முட்டாள்கள் தான் சொல்லணும். அப்போ முட்டாள்கள்லாம் வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தானே அவர் எப்படி இருப்பார்னு சொன்னால் அவன் முட்டாளே நம்பர் ஒன் முட்டாளாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது அவங்க வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக துஷ்பிரயோகம், தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க, ஆட்சியில் தவறு செய்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய துன்பத்தை வந்து சமுதாயத்தில் ஏற்படுத்துது. நிறைய வன்முறைகள் இப்போ நம்ம பார்க்கலாம், கலியுகத்தில் எங்கு பார்த்தாலும் நிறைய வன்முறைகள், போராட்டங்கள், சண்டை, சச்சரவுகள், இதெல்லாம் எதனால் ஏற்படுதுன்னா ஒரு நேர்மையான ஒரு தலைவர், ஒரு சக்கரவர்த்தி, ஒரு மன்னர் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் மக்கள் வந்து தகுதி வாய்ந்த தலைவரை தேர்ந்தெடுக்காதனால தான் துன்பப்படுறாங்க. அதனால தான் கலியுகத்தில் வந்து ம்ளேச்சாராஜன் ரூபினா ரொம்ப ரொம்ப கீழ்நிலையான குணம் உள்ளவங்க தான் தலைவர்களாக வராங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய சுய லாபத்துக்காக அவங்க கொள்ளையடிக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, திருடுறாங்க, கொலை பண்ணுறாங்க, எல்லா காரியங்களும் இந்த பாரதமான பாதகமான செயலும் ரொம்ப சர்வசாதாரணமாக தலைவர்களும் பண்ணுறாங்க, ஜனங்களும் பண்ணுறாங்க. அதனால யாருக்குமே வந்து சாஸ்திரத்தில் உள்ள விஷயங்களை தெரியாதனால இது பெரிய பெரிய பாவம், இது மகா பாவம், இது செய்யக்கூடாது, இது செய்வதனால வந்து நம்ம மிக துன்பத்துக்கு ஆளவங்கிறது வந்து தெரியல. அறியாமையில் வாழ்றதுனால அவங்க வந்து மக்களும் தவறு செய்கிறாங்க, தலைவர்களும் தவறு செய்கிறாங்க. எல்லாருமே பாவகாரிகள் செய்து அறியாமையினால திரும்ப திரும்ப மிக மோசமான ஒரு பிறவியோட நிலைக்கு அவங்க போகிறாங்க. அதனால கலியுகத்தில் வந்து கிருஷ்ண உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம், பகவானுடைய பக்தி தொண்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்தி தொண்டுனால மட்டும்தான் வந்து நம்ம இந்த குணங்கள்ல இருந்தெல்லாம் விடுபட முடியும். இந்த மாதிரி தீய குணங்கள், பாவகாரியங்கள் இதில் நம்ம விடுபடணும்னா நம்ம வந்து பக்தி தொண்டு செய்யணும். அப்போது கிருஷ்ண பக்தி தொண்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து கிருஷ்ணருடைய சேவையை வந்து நம்ம தீவிரமாக ஏற்றுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து புனிதமாயிட்டே வருவோம், பக்குவம் அடைவோம், பாவகாரியங்கள்ல விடுபடுவோம், தெய்வீகமான குணங்கள் தோன்றும், அசுர குணங்கள் நம்மளை விட்டு போவோம். அதனால கலியுகத்தில் வந்து கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் பண்ணுறது மிக மிக முக்கியமானது. நம்ம எந்த அளவுக்கு கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்து இந்த சாஸ்திரங்களை, பகவத்கீதை, பாகவத்தை வந்து மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து அதுல ஜனங்க இதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களும் வந்து மிக சுலபமா வந்து இந்த அசுர குணங்கள்ல இருந்தும் தீய நடவடிக்கைகள்ல இருந்தும் பாவகாரியம் வந்து விடுபட முடியும். குறிப்பா தலைவர்கள் மத்தியில இதை நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப முயற்சி எடுக்கணும். அதை வந்து இஸ்கான்ல வந்து பிரபுபாவுடைய கருணையினால நிறைய பக்தர்கள் அதை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து எல்லா தரப்புலையும் நாட்டில் உள்ள தலைவர்கள், பொது ஜனங்க எல்லாருக்கும் இந்த கிருஷ்ணனு ரொம்ப அவசியமா இருக்கு. அதனால் கிருஷ்ண உணர்வு இல்லாதான் பிரபுபா ரொம்ப அழகாக சொல்கிறார். பிரபுபா என்ன சொல்கிறாருன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே காரணம் வந்து ஜனங்க வந்து கிருஷ்ண பக்தி இல்லாததான், கிருஷ்ண உணர்வு இல்லாததான் எல்லா பிரச்சனையும் காரணமாக இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து கிருஷ்ண உணர்வு தீவிரமாக எடுத்துக்கிறாங்களோ அப்போ எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போய்டும்னு பிரபுபா சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரபுபா சொல்கிறாங்க கலியுகத்தில் வந்து தகுதி வாய்ந்த தலைவர்களை ஜனங்க தேர்ந்தெடுக்காதனால தான் எல்லா துன்பத்துக்கும் ஆளாகிறாங்க. அப்போது ஜனங்களுக்கு வந்து கிருஷ்ண உணர்வு பயிற்சி கொடுக்கப்பட்டு அவங்க கிருஷ்ண பக்தர் ஆனாங்கன்னா நல்ல சாஸ்திர அறிவு இருந்ததுன்னா அவங்க ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும். அந்த தலைவர் வந்து பாகவத தர்மத்தை தெரிஞ்சிருந்தாருன்னா அவரும் நல்ல ஆட்சி கொடுக்க முடியும். இப்படி சமுதாயத்தில் வந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்க முடியும். அப்போ எல்லாருடைய சந்தோஷத்துக்கும் ஒரே காரணம் வந்து நம்ம கிருஷ்ண பக்தியை பின்பற்ற வேண்டியதுதான். அதனால இந்த கிருஷ்ண உணர்வு பிரச்சாரம் செய்யறது மிக மிக முக்கியமானது. அதனால பிரபுபாதர் வந்து தன்னுடைய இறுதி காலத்துக்கு கூட மிக எந்த ஒரு சிரமத்தையும் மேற்கொள்ளாமல் மிக நீண்ட பிரயாணம் செய்து உலகம் முழுதும் இந்த கிருஷ்ண உணர்வு வந்து பிரச்சாரம் செய்தார். இன்றும் வந்து பிரபுபாடி கருணையினால் அவருடைய சீடர்கள் வந்து உலகம் முழுதும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிருஷ்ண பக்தியானது அங்கங்கு வளர்ந்து வந்துட்டே இருக்கு. அப்போ நம்மளும் நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சின்ற விஷயங்களை, பகவத்கீதை தர்மம், பாகவத தர்மம், இதை பற்றி நம்மளும் மற்றவர்களிடத்தை எடுத்து சொல்லும்போது இது இது தவறு, இது செய்யக்கூடாது, இது நல்லது, இது கெட்டது, இது தவறு, இது இது பாவம், இது புண்ணியம், இது செய்யணும், இது செய்யக்கூடாதுங்கிற விஷயங்களை வந்து நம்மளும் ஜனங்களிடத்துல எடுத்து சொல்லணும். அதே போல மிக எளிமையான வழிமுறை நம்ம புனிதமடைகிறதுக்கு பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி பகவான் நாமத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு சிரத்தையோட உச்சரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளும் வந்து புனிதம் அடைவோம். இந்த எளிமையான முறையை வந்து நம்மளும் ஜனங்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம கூடுதலாக நாமம் ஜபிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து எல்லா விதமான பாவகாரியங்களிலிருந்தும் எல்லா விதமான துன்பங்களிலும் விடுபட முடியும். ஏன்னா கலியுகத்தில் வந்து இது ஒன்று தான் வழி. கலே தோச நிதேராஜன் அஸ்தியே போன் மகான் குணா கீர்த்தனாயவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பரித். கலியுகத்தில் குறைகள் நிறைய இருக்குது, குற்றங்கள் நிறைய இருக்குது, பாவகாரிகள் நிறைய இருக்குது, இப்படி நம்ம ஒரு பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப சுலபமாக கடந்து வர்றதுக்கு இந்த குறைகள் குற்றங்கள் இதெல்லாம் விடுபடுறதுக்கு ஒரே வழி வந்து கீர்த்தனாய கிருஷ்ணஸ்ய, கிருஷ்ணனுடைய நாம சங்கீர்த்தனம், கிருஷ்ணனுடைய நாம ஜபம், இதுதான் ஒரே வழி. இதை தவிர வேறு வழி இல்லைன்னு சாஸ்திரத்துல திரும்ப திரும்ப சாஸ்திரங்கள்ல ஆணித்தனமா அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம எந்த அளவுக்கு பகவான் நாமத்தை சிரத்தையோட எடுத்துட்டு பண்றோமோ அதே போல மற்றவர்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை நம்ம செய்தோம் என்று சொன்னால் இந்த மாதிரி அக்கிரமக்காரர்கள் குறைக்கப்படுவாங்க, அநியாயம் குறைக்கப்படும், அநீதிகள் குறைக்கப்படும், எல்லா ஜனங்களும் வந்து சந்தோஷமா இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இயற்கை நல்லபடியா கொடுக்கும், எல்லாரும் சந்தோஷமா வாழலாம். அந்த சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரே வழி மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பகவானுடைய நாம சங்கீர்த்தனம், கிருஷ்ண பக்தி, இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கத்தினுடைய வழிமுறைகளை பின்பற்றுறதுதான். அதை வந்து நம்ம வந்து செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.